தெய்வம் தொடால் தெய்வத்தை தொடமாட்டான், தெய்வத்தை கூட தொடமாட்டான். யார் செய்வார்? கொடுதன் தொழுதழுவாள், தன்னுடைய கொண்ட கணவனையே தொழுதழுகின்றவள். பெய்யன பெய்யும் மழை, பெய்க என்றால் மழை பெய்யும் என்று ஒரு எழுதிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன சந்தேகம்? ரெண்டு சந்தேகம். ஒரு சந்தேகம், எந்த பெண்ணாவது மழை பெய்யன பெய்யுமா? அப்படி பெய்யாத இருந்தா அந்த பெண் அப்ப கற்பலம் ஐயப்படுவதா? சச்ச மடத்தனம் என்ற ஒரு தப்பு. ஒண்ணு இன்னொன்னு, தொழுதழுவாள்ங்கிறீங்க, எழுந்த பிறகு தொட முடியுமா? தொழுது கொண்டே எழ முடியுமா? ஏயா, எழுந்த பிறகு தொடலாம், தொழுது எழுவாள்னா எப்படி தொழுது கொண்டே எழுவது? இங்க ஒரு சந்தேகம் இல்லாது, ரெண்டு சந்தேகம் திருக்குறள். தொழுது எழுவாள் அது எப்படி எழுந்த பிறகு தொட முடியுமே தவிர தொழுது கொண்டு எப்படி எழ முடியும் என ஒரு ஐயன். பரிமேலம் போற போக எழுதி தொலைச்சிருக்கிறான், எழுதி தொலைச்சிருக்கிறான். பரிசந்த வம்பு கிடையாது. மனத்தினால் தொழுது கொண்டே எழுந்திருப்பாள். வேணா அவன் எப்படின்னா, இவன் கையை எப்படி தூக்கிட்டானா, எப்படி பெட்ல இருந்து எழுந்திருப்பான் அப்படின்னு நினைப்பு. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நமக்கு முடியல இல்ல, உண்மைதானே? நீங்க இப்படி படுத்துறீங்க அல்லவா, எந்திரிச்சு பிறகு முருகா அப்படின்னு எந்திரிக்கலாமே தவிர, நீங்க அப்படி படுத்திருக்கும் போது அப்படியே முருகான தம் கட்டியா எழுந்திருப்பான். அப்ப எழுந்துதானே தொட முடியும்னு அர்த்தம் பண்ண. மக்கு பயல தொழுவதுன்னு சொன்னா கையினால தொழுவது ஒண்ணுதான் உனக்கு தெரியுது, மனத்தினால் தொழுது கொண்டே எழுந்திருப்பார். அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? தொழுதல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல செய்யது எது? நம்பர் ஒன், மனம். அதுக்கு ஏற்ப நல்ல தொழுது எழுவார் என்று சொன்ன, மனத்தினால் தொழானின்றே எழுவார். அதுதான் சொன்ன, சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். எங்கேயாவது காலையில் 4:30 கோவில்ல திருச்சின்னம் கட்டு வச்சுன்னா, நீ கும்பிடுன்னு கூட சொல்லல. அப்புறம் ரெண்டாவது, ஏன்னா திடீர்னு முடியாது, ஏன்னா ராத்திரி பூரா அவயவங்க அப்படியே படுத்துக்கிறதுனால பட்டுன்னு கை வர்றதுங்கிறது ரொம்ப கடினம். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். ஏதேன்னு ஒளி கேட்டா சுவா முருகா சுவா முருகா, நேரம் மணி 5 மணி ஆயிட்டு இருக்கு, அப்புறம் எந்திரி, அப்ப நீங்க எந்திரிங்க. மனம் அந்த உணரணும். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். விளங்குது இல்லவா? அதனால இப்ப மனத்தில் தொழுது கொண்டே எழுந்திருப்பாள். இந்த பம்பே பேச்சு கிடும் இல்ல. இது மாதிரி திருக்கோவையாறுல இருக்கு. வினைவளம் நீரல தொழுதெடுவான். தொழுது கொண்டே எழுவது, தொழுது கொண்டே எழுவதுங்கிறது அங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. எனவே மனத்தினால் தொழுது கொண்டே எழுந்திருப்பாள் என்பது. ஆனா ஒண்ணு, இப்ப அந்த மாதிரிலாம் கட்டமெல்லாம் தாண்டிட்டோம். ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழும் இந்த நாட்டிலே வரும்போது, ஆமா எந்திரிச்சவன கணவன் அப்படி தொழுதுகிட்டே எந்திரிப்பாளாக்கு. அதனால ஒரே மாறி போனது காரணம், சமுதாயம் மாறி போச்சு, அதனால ஒரையும் மாறுது, அவ்வளவுதான். சமுதாய மாற்றம் இல்லை என்றால் அந்த ஒரே ஒரையே சந்தேகம் இல்லை. உண்டு இடம் மாறி போச்சுன்னாங்க. முன்ன அம்மா செஞ்சாங்க, அந்த வேலையை இப்ப ஐயா செய்யறாங்க. அதுதான் தொழுதழு வாழ்கிறது. அப்படித்தான் நான் சொல்றேன். அது எந்த கால சூழல்ல ஒரு நூல் எழுதோ அந்த கால சூழல் இருக்கிற நூல்களையும் அது அது அந்த கால பண்பாட்டை என்னைக்கு எழுதணும் ஒன்று. அப்புறம் பெய்யன பெய்யும் மழை, அது பெரிய ஆய்வு ஆய்வு. அப்ப பெய்யன பெய்யும் மழைன்னு சொன்னா, இப்ப நமக்கு உடன்பிறப்பு இருக்குது, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அப்படின்னு சொல்லும் போது பெய்யுமே பெய்யுமா? பெய்யாதுதான். அதனால குரல் தப்பா இல்ல, அதனால அந்த அம்மா தப்பா அதுவும் இல்லை. பின் என்ன தப்பு? கற்பு என்பதற்கு நாம் கொள்ளுகின்ற உரை தப்பு. உரை தப்பு கற்பு என்பதுக்கு என்ன சொல்றோம் கேட்டா, கொண்ட கணவனை என்று வேறு யாரோடும் தொடர்பு கொள்ளாது இருப்பது கற்பு, அவ்வளவுதான் நின்றோம். இது 35% தேர்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் மாத்திதான் முடியுது. கற்புங்கிறது என்ன? நச்சினார்க்கினி ஒருவர்தான் எழுதினர் அந்த உரையை, வேற யாரும் எழுதல. பரிமையாளங்களும் கூட எழுதல. கற்பு தன் கணவனை தெய்வம் என்று உணவதோடு மேற்கொள்ள, கணவனை கணவனே கருதவில்லை. சுவாமி அங்கிருந்தோ மேல ஏறி போனா அங்க 100, 130 படித்தான், அங்க முருகர் இருக்கிறான். அதே மாதிரி எங்க வீட்டுக்காரருங்க, அவர் வேறு இவர் வேறு அல்லங்க என்று நினைக்கின்ற அந்த ஒன்றுதான் கற்பு. தன் கணவனை தெய்வம் என்று உணவதோடு மேற்கோள் என்று ஒரு எழுதி. முருகா முருகா, அதுக்கு மேல நான் சொல்லல. குரல் தப்பல்ல, அதுக்கு எழுதின உரையும் தப்பல்ல, நாம் கொண்ட கற்புக்குரிய உரை தப்பு. அந்த பாங்கு, அந்த பாங்குல பெய்யன பெய்யும் மழை அல்லவா, பெய்யன பெய்யும் மழை. இது இப்ப அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அல்லவா, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு இப்ப நாம சில கொள்கைகள் அப்படி பிடிப்பிருக்கா, நமக்கு இருக்கா இல்ல இல்ல, அவ்வளவுதான். அவங்க மட்டும் தப்பு, அவங்க மட்டும் தான் அப்படி விளையாடுதான். கணவனை தெய்வம் என்று உணவுதொரு மேற்கோள். நாம என்ன கேட்டா, கல்யாணம் பிறகு ஒருத்தரோட எல்லாம் தன்னோட தவிர வேற யாரோட தொடர்பு கொள்ளாத இருப்பது தற்போது, அவ்வளவுதான் பண்ணிட்டான். 35% தேர்ட் கிளாஸ் மார்க், அவ்வளவுதான். எனவே அதனால இப்ப சரி, ஏன் சார் இப்படி சொல்லாம இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டேன். மழை பெய்யன இப்படி சொல்லாம, ஒரு பெண் மழை பெய்க என்று சொன்ன உடனே பெய்தால் எப்படி நன்மையோ அது போல நன்மை அப்படின்னு, அதுல எங்க இருக்கு, திருக்குறள் இருக்கு, எங்க இருக்கு சார் நீங்க சொல்ற உன் கதைக்கெல்லாம், என் கதையா கதைக்க கதையை போட்டி ஒரு கதை, அந்த கதைக்கு குரல் இருக்க. பெய்யன பெய்யும் மழை அவ்வளவுதான் இருக்கு. ஒரு பெண் மழை பெய்யென்றால் பெய்தால் எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மை, இதெல்லாம் யாரும் உன் கதை இல்ல, திருக்குறள் எங்க இருக்கு சொல்லு. ஒன்று, இன்னொன்று, இந்த ஒரு வரியை அழிச்சிட்டோம்னு சொன்னா இது போல் சங்க இலக்கியங்கள்ல பல இடம் வருது. எது பெருமழை தர வேண்டில் தருகிற்கும் பெருமையளே, கழித்தொகை அங்க என்ன பண்ணுவீங்க, பெருமழை தர வேண்டில், மழை வேண்டும் என்றால் தருகிற்கும் பெருமையளே, பெருமையுடைய வழிவள் வான் தரு கற்பினாள், வான் தரு கற்பினாள். எவ்வளவு நீங்க இலக்கியம் ஒரு பெரிய கட்டடம், நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல புடுங்கினீங்கன்னா அங்க புடுங்க இங்க புடுங்க இங்க புடுங்க, திருக்குறள் ஆச்சு விட்டீங்கன்னா கழிப்ப பூர்வம் புறநானூறு பூர்வம் இன்னொரு ஆனானூறு பூர்வம் எல்லாத்தையும் தான் உடைய பெய்யன பெய்யும் மழை. இதெல்லாம் என்னன்னு எழுதணும், ஏதாவது போட்டு அது அவ்வளவு நம்ம கிள்ளுக்கரையல்ல திருக்குறள் போன்ற ஞானியுடைய உள்ளம் எல்லாம் அல்ல, இலக்கணம் அவ்வளவுக்கு அவ்வளவு கீழே போனதல்ல, நாம திசை திரும்பி எங்கேயோ போயிட்டு இருக்க அதனால எல்லாம் புறமா போச்சு, அவ்வளவுதான் சிவம் அணிங்களா. எனவே அப்படி தொழுது கொண்டே எழுந்தான். எழுந்தவன் பார்த்தான், மண் இறந்த தென முழங்கி வருதரங்க வாரி கண்டு என் இறந்த அதிசயத்தனாகி நிற்கும் எல்லை வாய் அப்படின்னு பந்து நேர போனான். இப்போ கடலானது இப்ப என்ன ஒளி ஒளியில காட்டணும்னு சொன்னா பிரமாதமா இருக்கும். மதுரை மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது என்று போட்டு கடத்தல் நீக்கணும், யாரு கையில வேல் வச்சுக்கிட்டு ஒரு பத்தரிக்கா கொந்தளிச்சு கடலானது அப்படியே மேல ஒரு நாலு தென்னமரம் உயர்ந்து 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 அப்படி வரணும். அந்த ஒலியும் ஒளியும் அப்படி. இப்ப காலை நேரம், அந்த தம்பி பாக்குது கையில வேல் இருக்குது, அப்படி வேல் வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கும்போது திரும்ப இறைவனும் தான், என்னப்பா வந்துகிட்டே இருக்கு மதுரை மாநகராட்சி வரவேற்குதுன்னு போட்டு இதை வரவேற்கிறதாவது, இந்த கொந்தளிப்பையா வரவேற்கிறது, கையில் இருக்கிற வேலை எங்க அப்படின்னாரு. திருவள்ளுவர் மாதிரி ஞானி இல்லைங்கிறத நான் சத்தியமா சொல்லுவேன், அவர் தான் பல கருத்துக்களுக்கு என்ன செய்யணும். இப்ப நீங்க காலைல வந்துட்டீங்க, இறைவன் தான் கனவுல சொன்னார், வந்தாச்சு கடலை கொந்தளிக்குது, என்ன செய்யணும், வந்தவனும் பராரம் கொடுத்துட வேண்டியதானே. ஒரு செகண்ட் நிக்கிறார், அங்க ஒரு குரல் இருக்குது, இங்க ஒண்ணும் குரல் இல்ல, அதுல குரல் இருக்குது. எண்ணி துணிய கருமம், துணிந்த பின் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீ மின்ன ராத்திரி யோசிச்சிருக்கலாம், ஏ சார் வர்ற கடல்ல காலை நம்ம வேல் குண்டு அழிக்கலாமா அல்லது வேற எதையும் வச்சு குண்டு அழிக்கலாமா என்பது எப்ப சிந்திக்கணும். ராத்திரி என்ன, கடல் வருகிறது வேல் குண்டு நாம் அழிக்கலாம் என்று உட்பட்டு விட்டாச்சு, இறைவனும் ஆசிரியர் கடவுள் கடவுள் தோன்றி சொல்லி விட்டான், நீயோ வந்து நின்றா இனி என்ன விட வேண்டியதான். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இன்னொரு குரல் ரொம்ப அருமையா, சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், அருமையான திருவள்ளுவர். சூழ்ச்சின்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம், எந்த ஒரு காரியத்தையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணும், ஆராய்ந்து முடிவுக்கு வா. முடிவுக்கு வந்த பிறகு பிறகு தயக்கம் பண்ணாது, தயக்கம் பண்ணினா போதும் காரியம். சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல், துணிஞ்ச பிறகு அத்துணிவு சாட்சியுள் தங்குதல் செய்து, அதுக்கு பிறகு நீ ஆராய்ஞ்சிட்டு உட்காந்துன்னா ஒரு காரியம் நடக்காது. அப்ப ஆய்வு என்பது எப்போன்னு கேட்டா, அந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு எத்தனை முறை ஆய் ஆராய்ச்சி அந்த முடிவுக்கு வந்துட்டா விறுவிறுவிறுவிறுன்னு காரியத்தை முடிப்பா. பிளாட் வாங்கலாமா, ரெண்டு வருஷம் யோசிச்சோம், ஆச்சு வந்துச்சு. சரி இந்த வருஷம் எப்படியாவது வைகாசியில் மனம் கொள்ளலாமா அப்படின்னு சரி ஜாதகம் பார்த்து அருமையா சார் நீங்க தொடங்குனீங்க, நீங்க அப்ப 10 மாடி 15 மாடி குறைஞ்சி நித்த மாட்டீங்க, பணம் தானா வருங்க அப்படிங்கலாம் யோசிச்சேன். வீட்டில் உங்க மனைவி யோசிச்சு எப்படியும் அப்படித்தான் போய் நீங்க பாலம் இங்க வந்து வந்து கோவில் ஆச்சனை பண்ணிட்டு சாமியிட்ட கேட்டீங்க தொடங்குக நிறைவேறும் அப்படின்னு ஆசை வந்தது. இவ்வளவு செஞ்ச பிறகு வைகாசி மாதம் தேதியும் வச்சுட்டீங்க, 5ஆம் தேதி காலையில அந்த என்ன இது என்ன வாஸ்து புருஷன் வாஸ்து புருஷன் இருந்திருக்க நேரம் அது சரியா 5, 6, 8 சொல்லிட்டாங்க. எல்லாம் செஞ்சிட்டீங்க முதல் நாள் ராத்திரி என்னங்க நாளைக்கு நம்ம வந்து மன இது போடுற மாதிரி இருக்கு. ஆமா போடலாமா வேணாமான்னு பாக்குறேன் அப்படின்னா மக்கு பயல கொத்தனார்ட்டு சொல்லியாச்சு நாளைக்கு காலில் வந்துருவாரு, நம்ம 4 பேர்ட்ட சொல்லிவிட்டோம், இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியாச்சு, தேங்காய் வாங்கல பழம் வாங்கல, எனக்கு அந்த கொத்தனார் லிஸ்ட் கொடுத்தாரு வாங்குறது இல்லைங்க, வாங்கணும் வாங்கணும் யோசிக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் போச்சுன்னா கடையெல்லாம் அடைச்சு போடுவான், போய் வாங்கிட்டு வாங்க முதல்ல. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அப்படி முடிவு வந்த பிறகு அத்துணிவு சாட்சியுள் தங்குதல் செய்து அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணா போச்சு காரியம். என்ன அற்புதமான நீதி, ஆராய்ச்சி வேணாங்கள ஆராயிக, ஒரு முறைக்கு பல முறை எண்ணுக, ஒரு எல்லாம் பண்ணி எல்லா சாதகம் முடிவுக்குன்னு வந்த பிறகு தள்ளி போட்டேன்னு வச்சுங்க, அப்புறம் போச்சு அவ்வளவுதான். இப்பவே கொத்தனார் 70 ரூபா வாங்குறார் ஒரு நாளைக்கு எங்க பக்கமெல்லாம், நாங்களே ஒரு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன 40 ரூபா 45 ரூபாய் கொடுத்து இப்ப 70 ரூபா சரியா. சிமெண்ட் என்ன வில, ஜல்லி என்ன வில, மணல் என்ன வில, அப்படியே சேகரிச்சிடும். இதெல்லாம் நினைச்சு வச்சுங்க ஒரு சோடா கடை வச்சுக்கிட்டு தான் மணல் என்ன வில, ஜல்லி என்ன விலைன்னு கேட்கணும், அந்த மாதிரி ஆயிட்டுது. அதெல்லாம் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் செய்து ஆகியதான். இந்த பையன் அப்படி வேல் அப்படி வச்சுட்டு இருக்கார், நனவில் வந்தார் பெருமான், கனவிலும் வருவார் நனவிலும் வருவார். கனவிலும் தேவர்க்கு அரியோய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. தேவர்கள் கனாவில கூட காண முடியாது, ஆனால் நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி, நனவெல்லாம் செஞ்சியப்பா என்கிறது. எனவே இந்த இந்த உக்ரகுமாரனை பொறுத்த வரைக்கும் கனவிலும் எளியனாய் நனவிலும் எளியவனாய் வந்து விடுக உன் வேலை அப்படின்னு. அப்புறம் தான் தம்பி என்ன பண்ணிட்டு விட்டு தள்ளி விட்டுறான். விட்ட உடனே அந்த கடலா அந்த வேலானது எடுத்த வேல் வளந்தெறி தெரிந்த வேலை வேல்முனை மடுத்த வேலை சுகுரன அவ்வறந்து மான வழிகட படுத்து வேரி வாகையின்றி அடிவணங்கு தெவ்வரை கடுத்த வேல்வால் ஆண்கானை காலில் மட்டதொண்டது. அப்படி விட்டாராம். விட்ட உடனே அந்த வேல் என்னாச்சினர், அது வேல் ஞானவேல், அது ஞானவேல் இரவேல் தாரைவேல் இன்னோர் திரைமீட்ட திரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணி உண்டே துணி என்று பயந்ததனி வழிக்கு துணை வேலும் செங்கோடன் மயூரமுமே ஆடும் பரிவேல் அணி தேவல் என பாடும் பணியே பணியாரும் வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானி சகோதரணி என்றெல்லாம் அந்த ஞானவேல் ஆதினாலே அது விட்ட உடனே அவ்வளவு பெரிய 4 தென்னமரம் 7 தென்னமரம் எல்லாம் அப்படி கொண்டு கொந்தளிச்சு வந்த அந்த கடலானது அப்படியே தப்புன்னு வத்திட்டு பத்தனது. மட்டுமல்ல அந்த கடல் இருக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, அது அப்படியே வருது கொஞ்சமா வருது. இவர் வந்து நிக்கிறா பாருங்க, அதை காலில் வந்து மோது என்ன அர்த்தம், வணக்கம் நன்றின்னு சொல்ற மாதிரி இருக்குது. எங்கேயோ இவர் அடிக்க வந்த கடல் காலில் இருக்குதுன்னு காலில் வந்து மோதுதான். இப்படியாக அந்த கடலானது வற்றியது என்று சொன்னார். அப்படி வற்றிய உடனே எது போல இருந்தது என்ன, எது போல இருந்தது இந்த கடல், இன்னைக்கு நேத்தா நமக்கு துரோகம் பண்ணது, ரொம்ப காலமா துரோகம் பண்ணது அப்படின்னு என்ன, இந்த சூரபதுமனை ஒளியறதுக்கு இடம் எது, இந்த கடல் தான். அது போல இந்திரன் பண்ணியிருத்த படலத்துல விருத்ராசுரன் ஒரு ஆளு, அவன் ரொம்ப நேரம் எதுனா அவன் ஒரு அவுணன், கடைசியில முடியாத போய் கடல் தான் செஞ்சான், கடலுக்குள்ள ஒழுங்கு இந்த கடல். அது மட்டும் இல்ல இன்னொன்னு செஞ்சது எது, பெருமானுக்கு நஞ்சு இருந்தது எது, இந்த கடல் தான். அது ஒண்ணும் தரல இவனுக்கு வாங்கினா, ஆனா அவற்றை கொடுத்து அர்ப்பணிச்சுட்டான். எனவே இந்த கடலானது எத்தனையோ முறை இந்த மாதிரிலாம் இருக்குது, சரி தள்ளு அப்படின்ட்டு. நம்ம இதுல பெரிய புராணத்துல எரிபத்த நாயனார் வரலாற்றுல யானை தான் இந்த இடையூறு செய்ததுன்னு அந்த சோழர் சொன்னவனே, யானை செஞ்சது இந்த யானை இன்னைக்கு நேரத்தில் இல்ல, தொடர்ந்து யானை அடியோர்களுக்கு எதிரியா தான் இருந்துட்டு இருக்கு என்று சொல்ற. மன்றுடை அடியார்க்கு என்றும் வழிப்பகை களியிலே என்றோ. இந்த அடியோர்களுக்கு துன்புறுத்துவதில் இந்த யானை ரொம்ப காலமா தேர்ச்சி பெற்றிருக்கு. அதனால ஒவ்வொரு தடவை எத்தனையோ தர கையமாத்துடன் அந்த சூரன் சொல்ல வந்து போல யானை வந்தது. இதைத்தான் சுந்தரமூர் சாமி நினைவு கொண்டார். பெருமானே, எனக்கு வந்து திருவஞ்சக்கலத்தில இருந்து மேல போறதுக்கு ஒரு குதிரை கொடுத்துருக்க கூடாதா, ஒரு தேர் கொடுத்துருக்க கூடாதா, அல்லது சுந்தரா வா அப்படின்னா நான் வந்துடுறேன், எனக்கு என்ன ஒரு விமான விமானம் வேணுமா, வேண்டியதில்லை. ஆயினும் யானை கொடுத்தாய், ஏன் இதுவரையில் இந்த யானை வழி வழியாக அடியோர்களுக்கு துன்புறுத்தியதுன்னு ஒரு அது மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னிலிருந்து அந்த குற்றச்சாட்டு நீங்க போடும். என்ன, ஏ யானை அப்படி சொல்லாதப்பா, யானை தான் திருவஞ்சக்கலத்திலிருந்து சுந்தரமூர் சாமியில மேல அடிச்சிட்டு போச்சு என்று நாட்டில் வரலாற்றை மாற்றணும் என்பதற்காக யானை தந்தாயோ. ஆனை ஊரித்த பகை அடியேனோடும் மீளக்கோலோ. இதுவரையிலும் அடியவர்களுக்கு வழி வழியாக தீங்கு செய்த யானை என்ற ஒன்றை மாற்றி, இல்லை அடியவருக்கு யானை நன்மையும் செய்தது, இதோ சுந்தர வரலாற்றில் காண்க என்று செய்வதற்குத்தான் யானை கொடுத்தாயோ என்னவோ என்றெல்லாம் சொல்லுவோம். அது போல கடலானது இப்படி எல்லாம் பல தீங்கினை தந்த கடல் தான், ஆனா இன்னைக்கு இப்படி செய்தது என்று சொன்னார். சொன்ன உடனே அப்புறம் பெருமான் அப்படி அப்படி அந்த கடல் சுவரிட்டு அப்படி மேல பார்த்தா யார் இருக்கிறா, பெருமான் தோன்றாராம். புன்னிடை நுடை இந்த வேளால் புனரியை புறங்கண்டோன்பால் மண்ணிடை நின்ற சித்தர் வானிடை மறைந்து. இரவில கனவுல வந்தவரும் இப்பொழுது காலையில ஏதோ வேல் விடப்பா என்று நனவில் வந்தவருமான சித்தர் இப்பொழுது தானும் தன் தையலுமாய் அம்மையப்பராக இருந்து காட்சி தருகிறார்கள். அப்படி விண்ணின் காட்சி தந்தாரலாம். தந்து ஞான கண்ணீரை நிறைந்து தோன்றும் கருணையால் வடிவம் கொண்டு விண்ணீரை அணங்கி நோடும் விட இடை விளங்கி நின்றார். அப்படியே அந்த ஆணையத்தின் மீது தானும் தன்னுடைய உமையமயமாக இருந்து காட்சி தந்தாராம். இங்கிருந்த உக்ரகுமார பாண்டியன் கண்டார், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் எந்தடிக அம்மையப்பர் அப்பரிசையை வந்தளிப்பர் என்று நம்முடைய ஞான நூல் சொல்வதற்கேற்ப அம்மையப்பர் அப்பரிசையை வந்தளித்த பரிசு இந்த தமையன் தனையனாகிய உக்ரகுமாரன் கண்டு வணங்கினார். தான் மட்டுமா வணங்கினார், இல்லை தானும் தன் அன்பும் வணங்கின, தானும் தன் அன்பும் வணங்கின. அன்பு இல்லாம வணங்க முடியுமா, முடியாது. ஆனா ஏன் சொன்னார் கேட்டா, தன்னினும் எது முந்துகிறதா, இந்த உடம்பை விட அன்பு முந்துகிறதா. இப்பொழுது நேரலை திருக்காலத்து மலைக்கு அழைக்கிறோம். முன்னே நானன் போகின்றான், பின்னே அந்த தின்னனார் போகிறார், அப்படிதானே? ஆமா அப்படின்னார். போட்டோ எடுத்தா சேர்க்கிறார், எடுத்தா அவர் போட்டோல ஒரு மாதிரி இருக்கு. முன்னால யாருப்பா போனது, நானன். பின்னால யாருப்பா போனது, தின்னனார். முன்னால நானன் மட்டுமா போனான், ஆமாங்க நானன் மட்டும்தான் போனான். நல்லா பாடுற சுவாமி பார்த்து பாக்குறேன், நானும் மட்டும்தான் பண்ணாரு மக்கு. நானும் அன்பும் முன்பு நாளில் வரை ஏற, முன்னால போனது நானும் மட்டும்தான் உங்களுடைய ஒளிப்பதிவு பண்ண முடியும், உங்க போட்டோ எடுக்க முடியும். ஆனா இங்க சேக்கலார் சேர்ந்தாருன்னா நானும் மட்டுமா முதல் படியில் ஏறி போறான், அன்பும் சின்னனார் பின்னே போறான், உங்களுடைய அன்பு முன்னே போறான். நானும் அன்பும் முன்பு நாளில் வரை ஏற, பின்னால யார் போகுது, இந்த பாப்பா தம்பி போறார் சின்னனார். பேணு தத்துவங்கள் என்னும் பெரு சோபானம் ஏறி, அங்க ஒரு கருத்து. சரி பின்னால தென்னனார் போறாரு, எப்படி போறாருனாரு, அதான் படி மேல கால் வைக்க ஒவ்வொரு படியா ஏறாரு. அந்த படி எதுப்பாரு, கல்லு படின்னு, கல்லு படியாது. பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி, சித்தாந்தம் சொல்றீங்களே, சித்தாந்தம் படிக்கிறீங்களேப்பா, ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5, மொத்தம் எத்தனை, 36 தத்துவங்கள். ஆகவே அவர் கடந்து போவது கல்படி அல்ல, தத்துவமாகிய கல்படியை கடந்து போனான். அருமையான பகுதி இதெல்லாம். ஆகவே இங்கே அந்த அவர் பார்த்தது தானும் அன்பும் அந்த உக்ரகுமாரன் பார்த்தாராம். பார்த்து விட்டு அப்படியே இருந்து மறைந்தாராம் அந்த பெருமான். இந்த உக்ரகுமார பாண்டியன் என்ன செய்தார், ஒரே ஒரு குறிப்பு, இந்த குறிப்பு தான் அவ்வளவுதான், இதான் அப்புறம் நிறைவாயிடுது. உக்கரகுமாரன் என்ன செய்தார்? சரி காரியம் முடிஞ்சது, கடல் வட்டி போச்சு, நேரம் அரண்மனைக்கு போலாம்ல. அதான் இல்லை, அதான் இல்லை, அரண்மனைக்கு போகல. இப்ப நாம் என்ன செய்யறோம் கேட்டா, காரியம் நடைபெறுவதற்காக முதல்ல பெருமாண்டத்துல வேண்டுகோள் பண்ணுவோம். காரியம் முடிஞ்சதுன்னா அப்பா அப்படின்னு வீட்டுக்கு போடுவோம். ஆனால் ஞானிகள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, காரியம் நிறைவுற்ற பிறகும் கோயிலுக்கு போவோம். இப்ப நம்ம ஒரு வேண்டிக்கிறோம், வேண்டிக் கொண்டு என்ன செய்யறோம் கேட்டா, அந்த காரியம் முடிஞ்சு வச்சிருச்சுங்க, என்னமோ மகான பாவம், நம்ம பாலமுனை வேண்டிக்கிட்டோம், வேண்டது காரியம் ஆகி போயிச்சு, சரிவா கிடக்குது வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போவோம். என்னப்பா பிரார்த்தனை பண்ணமே, அது ஏழு பிரார்த்தனை, ஏழை பிரார்த்தனை ஏழு மாசம் ஆகலாம், ஏழை பிரார்த்தனை ஏழு மாசம் கொண்டு தள்ளி போடலாமா? ஆனால் ஞானியர்கள் தன்னுடைய அந்த காரியம் முடிவதற்கு முன்னும்பு என்ன வேண்டுகோள் பண்ணாங்களோ அது போல முடித்த பிறகும் பெருமானிய உன்னால் ஆயிற்று என்று வணங்கி விட்டு பிறகுதான் வீட்டுக்கு போவாங்க. ஆகவே உக்கரகுமார பாணி என்ன செய்தார், அந்த கடலை அந்த வேலினாலே வற்ற செய்து விட்டு நேர பெருமானுடைய திருக்கோயிலுக்கு போனார். அங்கே சொக்கநாதராகவும் அங்கேற்கன்னியாகவும் எழுந்துள்ள இருக்கின்ற அந்த அம்மையப்பரை வணங்கி, பெருமானே நீதான் இந்த மதுரையை காப்பாற்றினாய், வேலும் கொடுத்தாய், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் சொன்னாய், கனவிலும் சொன்னாய், நனவிலும் சொன்னாய், எனவே கடல் சுவர் வைத்தது நான் அல்ல, இந்த வேலல்ல நீதான். யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றோ, நீதான் மூலப்பொருள், அதனால் உனக்கு வணக்கம், உன்னுடைய திருவருள்பா என்று சொல்லிவிட்டு, இனி எப்படி என்னையும் என் நாட்டையும் எங்கள் மக்களையும் வழிவழியாக காப்பது உன்னுடைய பொறுப்பு என்று வேண்டிக் கொண்டு பிறகு அரண்மனைக்கு சென்றான். பிறகுதான் அரண்மனைக்கு பாட்டு ஒன்று இருபது பாட்டு தான், கடற்கரை வேல் விட்டது. இந்த இரு இடையே இருக்கிற சில குறிப்புகளால் தான் அதை நாம் நீட்டிச்சுமே தவிர, இல்லையானால் கடல் கொந்தளித்தது, எங்களை 96 யாவது அசுவமேத யாகம் செய்தான் உக்கரகுமார பாண்டியன், 96 வந்து விட்டது, இன்னும் 4 வந்தால் இந்திர பதவி போய்விடும், எனவே அவன் என்ன செய்தான், பருணனை அழைத்து கடலை கொந்தளிக்க செய்து மதுரையை மூழ்கச் சொன்னான். எனவே மதுரையை மூழ்குவதற்காக வந்தது பெருமான் கனவில் தோண்டி, அப்பா கையில் வேலு இருக்கின்றார், அதை கொண்டு பயன்படுத்தினார். மறுநாள் காலை வந்தது, கையில் வேலு கொண்டு நின்றான், ஏப்பா தயங்குற போடுன்னு சொன்னார், கடல் சூறி விட்டது, வணக்கம் நன்றி அவ்வளவுதான். ஆனால் பரஞ்சோதி முனிவர் பாடுவதனாலே ஆங்காங்கெல்லாம் சில குறிப்புகளை இணைத்து அந்த வரலாற்றை நாம் இவ்வளவு எண்ணுவதாக, எப்பொருள் யார் யார்வாய் கேட்டும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில்லை, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில்லை. என்ன பொறுத்த கேட்கிறான் பகுதி தெரிவாதி பையன், என்னைக்கோ போன கதையை நீ சொல்லிட்டு என்ன சார் பிரயோஜனம், என்னைக்கோ கடல் கொந்தளிச்சது, வேல் இருந்து கொடுத்தார், ஏதோ அப்பா கொடுத்தார், புள்ள போட்டது, சரி முடிஞ்சு போச்சு, இது இப்போ இதனால இப்போ என்ன 20 நூற்றாண்டு இன்னைக்கு என்ன சார் பையன் மத்து பயில, எந்த காரியத்தை வேணாலும் ஆண்டவங்க கிட்ட வேண்டதுக்கு முன்ன எப்படி வேணும் அது போல அந்த காரியம் முடிந்த பிறகும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஒண்ணு ஒரு காரியத்தை மூணுதல்ல 3 மாசம் ஆராய்ந்தாலும் ஆராய்ந்து முடிவுக்கு வந்த பிறகு அந்த காரியத்தை தொடங்கி செய்யணுமே தவிர அப்ப போய் மீண்டும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. 2 இப்படி இவையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர இல்லையான தெரியும். எந்த அளவிலே இந்த கடல் சுவரை வேல்விட்ட வரலாறு நிறைவு பெறுகிறது என்று சொல்லி, இந்த அமைப்பில் மிகச்சின்ன வரலாறு இது, ஆயினும் பெருமான் உக்கரகுமார பாண்டியனுக்கு இந்த உணர்வு தந்து அந்த வேலையும் தந்து இம்மாதிரி செய்தான் என்ற குறிப்போடு கூட நாம் இதை நிறைவு செய்கிறோம் என்று சொல்லி இன்று கொஞ்சம் முன்கூட்டியே நிறைவாகிறது. ஆயினும் அது வரலாற்று சுருக்கமும் அந்த அமைப்பு இருப்பதனால மாறி ஆயிற்று என்று கருதி, இந்த நாளிலே இம்மாதிரி தொடர்ந்து திருவிழாப்பாணத்தை நாம எல்லாத்தையும் சொல்றதில்ல, முதல்ல நாங்க எண்ணுகிறோம், நம்ம சாமி தந்தா ஏன்னா அருள் என்றால் நீ படி முதல்ல என்று சொல்லி நாங்க படிக்கிறோம், நாங்க சிலவற்றை எண்ணுகிறோம், அதுக்கு எது அதை தெரிந்ததை இங்க இருக்கிற பெருமக்களை சொல்லுவோம். எனவே என்னையும் வளர்த்து அவையும் வளர்த்து தன்னுடைய கருணையும் வளர்த்து இருக்கின்ற குருமூர்த்தியுடைய திருவருளை தான் போற்ற வேண்டுமே தவிர நான் ஒன்னும் பேச சொல்லி கொள்ளேன் என்று சொல்லி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்து